நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 23 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் செல்வி. சொலிசிட்டர் ஜெனரலின் ஆலோசனை வெளியானதை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் ஸ்காட் மோரிசனின் ரகசிய இலாக்காக்கள் நியமனம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என பிரதமர் ஆண்டனி அல்பனீசி அறிவித்துள்ளார். முன்னாள் பிரதமரின் இலாக்காக்களுக்கான நியமனங்கள் செல்லுபடியாகும் என்று சொலிசிட்டர் ஜெனரல் கூறியுள்ளார். ஆனால் அது ரகசியமாக வைக்கப்பட்டது பொறுப்பான அரசின் செயற்பாடு அல்ல, மேலும் அது அரசியலமைப்பு மரபுகளுக்கு முரணானவை என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்காட் மோரிசன் கூடுதலாக சுகாதாரம், நிதி, உள்துறை, கருவூலம் மற்றும் வளங்கள் உள்ளிட்ட 5 அமைச்சகங்களை நிர்வகிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார். முன்னாள் பிரதமர் ஸ்காட் மோரிசன் பல அமைச்சர்களுக்கு நியமிக்கப்பட்டமை தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்துவதற்கு பெடரல் அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த விசாரணையில் இதுகுறித்த அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்பட்டு பரந்துபட்டு விசாரிக்கப்படும் என்று பிரதமர் ஆண்டனி அல்பனீசி தெரிவித்தார்.
It's one of the reasons why we need more information and there's a need for more transparency about how this occurred. Why this occurred? Who knew about it occurring? What the implications are for our parliamentary system. Are there any legal implications behind decisions that were made? How can we avoid this happening again? There are clearly a whole raft of questions which have been raised.
சமீபத்திய முக்கிய கருத்து கணிப்பு பெடரல் அரசுக்கு சாதகமான அறிகுறிகளை காட்டுகிறது. ரிசால்வ் ஸ்ட்ராட்டஜி 2000-க்கும் மேற்பட்ட வாக்காளர்களிடம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவில் லேபர் கட்சியின் முதன்மை வாக்குகள் 42% வரை உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பெடரல் தேர்தலுக்கு முன்னதாக மே மாதத்தில் அது 33% மட்டுமே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மக்களின் விருப்பத்திற்குரிய பிரதமராக ஆண்டனி அல்பனீசி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் பீட்டர் டட்டனை விடவும் 55-17 என முன்னிலை வகிக்கின்றார். தானும் தனது சகாக்களும் வாக்காளர்களால் தங்கள் எதிரிகளை விட முதிர்ச்சி அடைந்தவர்களாக எவ்வாறு பார்க்கப்படுகிறோம் என்பதனை இந்த கருத்து கணிப்பு பிரதிபலிப்பதாக அரசாங்க சேவைகளுக்கான அமைச்சர் பில் ஷார்டன் 9 நெட்வொர்க்கிடம் கூறினார். எரிசக்தி துறையில் அதிக பன்முகத்தன்மை தேவை என அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தேசிய வேலைகள் மற்றும் திறன் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக பெடரல் காலநிலை மாற்றம் அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். 2030 நாட்டின் கரியமில வாயு வெளியேற்றத்தில் 43% குறைப்பு என்ற உமிழ்வு இலக்கை அடைய திட்டமிடல் தொடங்கும் போது இந்த கருத்து வெளிவந்துள்ளது. ஆஸ்திரேலியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வல்லரசாக மாறுவதற்கான பாதையில் இருப்பதாக அமைச்சர் பவன் கூறினார். ஆனால் புதிய உட்கட்டமைப்பை உருவாக்கி இயக்குவதற்கு தொழிலாளர்கள் புதிய திறன்களை பெற வேண்டும் என்றும் கூறினார். ஏற்கனவே இத்துறையில் தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்புகள் காணப்பட்டாலும் அதில் அதிக பன்முகத்தன்மை அவசியம் என அமைச்சர் பவன் வலியுறுத்துகிறார். பிராந்திய விக்டோரியாவில் ஒரு புதிய புற்றுநோய் மையம் மற்றும் சுகாதார மையத்தை கட்டுவதை உறுதியளிப்பதாக விக்டோரியாவின் லிபரல் மற்றும் நேஷனல் கூட்டணி தெரிவித்துள்ளது. மாநில எதிர்க்கட்சியான அவர்களின் சுகாதாரம் தொடர்பான தேர்தல் உறுதிமொழிகளில் இதுவும் ஒன்று. எதிர்வரும் தேர்தலில் லிபரல் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்தால் ஷெப்பர்டனில் உள்ள கோல்பன் வேலி ஹெல்த் என்ற இடத்தில் உள்ள ஒருங்கிணைந்த புற்றுநோய் மையம் மற்றும் கிளினிக்கல் ஹெல்த் ஸ்கூலை மேம்படுத்த 100 மில்லியன் நிதி ஒதுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. விக்டோரிய மாநில தேர்தல் நவம்பர் 26 நடக்கிறது. இதேவேளை மாநிலத்தின் தற்போதைய பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் புதிய உபகரணங்களை வாங்குவதற்கும் மாநிலம் முழுவதும் உள்ள சுகாதார சேவைகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் 105 மில்லியன் வழங்கி ஊக்குவிப்பதாக உறுதியளித்துள்ளார்.
Then you deliver the very best clinical outcomes for patients. That technology just makes all the difference. Makes all the difference. A small incision in your wrist, a procedure that's 3D, high-tech, modelling, predicting, saving lives, this just makes sense. But if you don't invest in the technology, then of course you hold our clinicians back and in turn you don't deliver the very best patient outcomes.
நியூ சவுத் வேல்ஸில் 32 பேர், விக்டோரியாவில் 25 பேர், குயின்ஸ்லாண்டில் 26 பேர் உட்பட நாட்டில் மொத்தம் 95 கோவிட் இறப்புகள் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியுள்ளன. இதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புதிதாக 5567 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 32 பேர் மரணமடைந்தனர். விக்டோரியா மாநிலத்தில் புதிதாக 3638 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 25 பேர் மரணமடைந்தனர். குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் புதிதாக 2782 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 26 பேர் மரணமடைந்தனர். மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தில் புதிதாக 1772 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருவர் மரணமடைந்தனர். தெற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தில் புதிதாக 850 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 9 பேர் மரணமடைந்தனர். டஸ்மேனியாவில் புதிதாக 326 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒருவர் மரணமடைந்தார். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரத்தை பார்ப்போம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 68 அமெரிக்க சதங்கள், 247 இலங்கை ரூபாய் 42 சதங்கள், 54 இந்திய ரூபாய் 80 காசுகள், 96 சிங்கப்பூர் சதங்கள், 3.07 மலேசிய ரிங்கெட். அடுத்ததாக நாளை வானிலை முன்னறிவித்தல். பெர்த் மேகமூட்டமான காலநிலை 14 செல்சியஸ், அடிலைட் மலைத்தூரல் 14 செல்சியஸ், மெல்பர்ன் மலைத்தூரல் 13 செல்சியஸ், ஹோபார்ட் மலைத்தூரல் 13 செல்சியஸ், கேன்பரா மேகமூட்டமான காலநிலை 12 செல்சியஸ், சிட்னி வெயில் 18 செல்சியஸ், பிரிஸ்பன் வெயில் 21 செல்சியஸ், டாவின் வெயில் 33 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய ஆஸ்திரேலிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.